நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் டீன்.
வணக்கம்.
நாம் ஹைப்போ தைராய்டிசம் என்ற நோய் நிலைமை பற்றி பார்த்திருந்தோம். இன்று ஹைப்போ தைராய்டிசம் பற்றி உரையாடலாம். முதலில் இந்த ஹைப்போ தைராய்டிசம் என்றால் என்ன என்று சொல்லுங்கள்.
நாங்கள் ஹைப்போ தைராய்டிசத்தை பற்றி பேசுகின்ற பொழுது களத்திலே காணப்படுகின்ற தைராய்டு என்கின்ற சுரப்பி தைராக்சின் என்கின்ற ஒரு ஹோமோனை சுரக்கின்றது. அந்த ஹோமோனின் அளவு குறைவது ஹைப்போ தைராய்டிசம் என்று சொன்னோம். அதே சுரப்பி அந்த ஹோமோனின் அளவை அதிகமாக சுரப்பதை ஹைப்போ தைராய்டிசம் என்று கூறுகின்றோம். இதே சுருக்கமாக சொல்ல போனால் நமது உடலில் அனுசேபம், அதாவது உடலின் செயற்பாடுகளை ஹைப்போ தைராய்டிசம் குறைக்கின்றது என்று சொன்னோம். ஹைப்போ தைராய்டிசம் என்பது உடலின் அனுசேபங்கள், அதாவது சுவாசம், இரத்த சுற்றோட்டம், சமிப்பாட்டு தொகுதி என்பவற்றின் செயற்பாடுகளை அளவுக்கு அதிகமாக அதிகரிக்க செய்வது ஹைப்போ தைராய்டிசம் என்று கூறப்படுகின்றது.
சரி, இது எதனால் ஏற்படுகிறது டாக்டர்?
ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படுவதற்கு மூல காரணம் வந்து அயடின் என்ற ஒரு தாது பொருள் எமது இயற்கை அமைப்பிலே காணப்படுகின்றது. இந்த அயடின் என்ற தாது பொருளை கொண்டுதான் இந்த தைராக்சின் என்ற ஹோமோன் சுரக்கப்படுகின்றது. இந்த அயடினின் அளவு குறைகின்ற பொழுது அந்த கலங்கள் தன்னை பெருப்பித்துக் கொள்கின்றன, அந்த தேவையை அதிகரிப்பதற்காக. அந்த பெருப்பித்துக் கொண்ட கலங்கள் அயடின் அளவாக உள்ள பிரதேசங்களுக்கு நாங்கள் மாறுகின்ற பொழுது அதிக அளவு தைராய்டு ஹோமோனை சுரக்கின்றது. அதன் காரணமாகவே இந்த ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படுகின்றது. இரண்டாவது, இயற்கையாக இந்த தைராய்டு ஹோமோன் சிலருக்கு பெரியதாக வருகின்றது. அதை தமிழிலே நாம் கழலை என்று சொல்கின்றோம். அந்த கழலை என்கின்ற தைராய்டு ஹோமோன் பெரிதாக காணப்படுபவர்களுக்கும் இந்த தைராய்டு ஹோமோன் அதிகமாக சுரக்கப்பட்டு அதிலிருந்து ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படுகின்றது. மூன்றாவது, இந்த உடல் எதிர்ப்பு சக்தி தன்னுடைய கலங்களை அளிக்கின்ற செயற்பாடு ஒன்று காணப்படுகிறது என்று முன்னர் கூறினோம். அப்படியான வருத்தங்களை நாங்கள் ஓட்டோ இம்யூனோ டிசீஸ் என்று கூறுகின்றோம். அந்த தைராய்டு கலங்களை தன்னுடைய உடல் தானாகவே அழித்துக் கொள்வதன் மூலமும் இந்த ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படுகின்றது. அந்த வருத்தத்தை விசேடமாக கிரேவ்ஸ் டிசீஸ் என்று கூறுவார்கள்.
ஹைப்போ தைராய்டிசம் ஒருவருக்கு ஏற்பட்டிருப்பதற்கு என்னென்ன அறிகுறிகள் காணப்படும் என்று சொல்லுங்கள்.
ஹைப்போ தைராய்டிசம் என்பது உடலினுடைய சகல செயற்பாடுகளையும் அதிகரிக்கின்ற ஒரு நோயாக காணப்படுவதால் எல்லா விதமான தொகுதிகளிலுமே இந்த நோயின் தாக்கம் காணப்படும். நரம்பு தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதிக அளவு பயம் ஏற்படும், அவர்களுக்கு நடுக்கம் ஏற்படும், அவர்கள் மிகவும் ஆக்டிவாக, அதாவது செயற்திறன் கூடியவர்களாக காணப்படுவார்கள். சாதாரணமாக இருப்பதை விட ஒருவர் மிகவும் ஆக்டிவாக மாறுவார். அதே போல இதய தொகுதியை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு உயர் குருதி அமுக்கம் ஏற்படும். அடுத்தது அவர்களுடைய இதய துடிப்பு அதிகரிக்கும், அதனை ஆங்கிலத்தில் பல்பிட்டேஷன் என்று கூறுவார்கள். அதே போல நாங்கள் உணவு கால்வாய் தொகுதியை எடுத்து பார்த்தால் அதிக அளவு பசி உண்டாகும். பசி உண்டாகின்ற அதே நேரத்திலே அவர்களுக்கு வயிற்றுப்போக்கும் காணப்படும். அதே நேரத்திலே உடல் மெலிய ஆரம்பிப்பார். தோலில் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அதிக அளவு வியர்வை உண்டாகும். அதே நேரத்தில் அவர்களது தோல் எப்பொழுதும் ஈரமாக காணப்படும். அதே போல இந்த ஹைப்போ தைராய்டிசத்திலே கண்களுக்கு என்று விசேடமான சில குறிகள் உண்டு. அவர்களது கண்கள் வீங்க ஆரம்பிக்கும். அதே நேரத்திலே அவர்களுக்கு பொருட்கள் இரண்டாக தெரிய தொடங்கும். அடுத்தது அவர்கள் கண் சிறிது வெளித்தள்ள ஆரம்பிக்கும். மற்றது அவர்களது கழுத்திலே சில நேரங்களில் கழலைகள் தோன்ற ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஒருவருக்கு திடீரென்று அதிகளவு பசி ஏற்பட்டு அவர் அதிகமாக சாப்பிட ஆரம்பித்து மெலிய ஆரம்பித்தார் என்றால், நார்மலாக ஒருவர் பசி ஏற்பட்டு அதிகமாக சாப்பிட்டால் அவரது உடல் பருமனாக வேண்டும், ஆனால் அவரது உடல் மெலிய ஆரம்பித்தது என்றால் அது முக்கியமான ஒரு சிம்டம். அதாவது இந்த மூன்றும் ஒருவருக்கு வர ஆரம்பித்தால் இவருக்கு ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படுகின்றது என்று நாம் கொள்ளலாம்.
சரி, நீங்கள் குறிப்பிட்ட இந்த அறிகுறிகள் ஒருவருக்கு இருந்தால் அவர் எந்த மருத்துவரை அணுக வேண்டும் என்று சொல்லுங்கள். அதே போன்று அவருக்கு அப்படியான சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடுங்கள்.
சாதாரணமாக உலகெங்கிலும் இருக்கின்ற ஒரு முறை, ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஹைப்போ அல்லது ஹைப்போ தைராய்டிசமா இருக்கிறது என்று நார்மலாக அந்த டிஎஸ்ஹெச் என்கின்ற ஒரு இரத்த பரிசோதனை மூலம் அவர்களை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சோதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும் ஹைப்பர் தைராய்டிசமோ ஹைப்பர் தைராய்டிசமோ இருக்கின்றதா என்று. அப்படி அந்த டிஎஸ்ஹெச் ஹோமோனை வைத்து அதற்கு பின்னர் அதில் வேறுபாடு இருந்தால் அந்த தைராய்டு ஹோமோனின் அளவை கணக்கிடுவார்கள், அதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது வந்து நார்மலாக இந்த ஆஸ்திரேலியாவிலே எல்லாம் 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கட்டாயமாக அவர்களது தைராய்டை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும், அந்த டிஎஸ்ஹெச் டெஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். குறைந்தது 2 வருடங்களுக்கு ஒரு முறை செய்து கொண்டு அவர்களுக்கு இந்த ஹைப்பர் அண்ட் ஹைப்போ தைராய்டிசம் பெறுகிறதா என்று பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக செய்ய வேண்டியது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அதாவது ஒருவருக்கு ஹைப்பர் தைராய்டிசம் காணப்பட்டால் அவருடைய தைராய்ட் கிளாண்டை ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கின்ற நேரத்திலே அந்த தைராய்ட் கிளாண்டிலே ஏதாவது தைராய்டை அதிகமாக சுரக்கின்ற நொடியூல்ஸ் காணப்படுகிறதா என்று அவர்கள் செக் பண்ணி பார்ப்பார்கள். அந்த நொடியூல்ஸ் இருந்தால் அதற்கேற்ப அவர்களது ட்ரீட்மெண்ட்ஸ் வேறுபடும். அதே நேரத்திலே நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல அந்த கிரேவ் டிசீஸ் என்கின்ற ஓட்டோ இம்யூனோ டிசீஸ் ஒன்று இருக்கிறது, அதற்காக சில ஆன்டிபாடிஸ்களையும் பரிசோதித்து பார்ப்பார்கள். அதை விட மேலதிகமாக இன்னொன்று என்றால் அந்த ஒரு பெண்களுக்கு ஏற்படுகின்ற கோரியோ காசினோமா, அதாவது கருப்பையில் ஏற்படுகின்ற ஒரு வகையான கேன்சர் இருக்கின்றது, அதுவும் ஹைப்பர்தைராய்டிசத்துக்கு ஒரு முக்கிய காரணம் என்பதால் அந்த பிரெக்னன்சி ஹோமோன்ஸ் அளவையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இவ்வாறான பரிசோதனைகளையே ஆரம்பத்தில் செய்வார்கள், இதிலிருந்து ஹைப்பர்தைராய்டிசம் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும்.
இதேவேளை இந்த ஹைப்பர்தைராய்டிசம் ஏற்பட்டால் அதன் காரணமாக வேறு ஏதாவது பக்க விளைவுகளும் ஏற்படுமா?
இந்த ஹைப்பர்தைராய்டிசம் மூலம் முக்கியமாக ஏற்படுகின்ற அந்த இதய படபடப்பு என்பது, அதாவது இதயம் 72 தொடக்கம் 80 முறை அடிப்பது, 120 அல்லது 130 140 முறை அடிக்க ஆரம்பித்தால் அதை இதயம் வேகமாக அடிக்கின்றது என்று அர்த்தம். இந்த ஹைப்பர்தைராய்டிசத்திலே முக்கியமான பிரச்சனைகளில் அதுவும் ஒன்று. ஏனென்றால் இந்த இதயம் 120 மேலே அதிகமாக அடிக்கின்றது, ஒரு ரிதமாக அடித்துக் கொண்டிருக்கும், அதாவது ரிதம் மாறாமல் அடித்துக் கொண்டிருந்தது. ரிதம் மாற ஆரம்பித்தால் அதோட வேகம் இன்னும் அதிகரிக்கின்ற விதத்தில் அதனுடைய ரிதம் மாறினால் அதை நாங்கள் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்று கூறுகின்றோம். இதயத்தில் உள்ள 2 பைகளும் ஒரே நேரத்தில் அடிப்பதில்லை, அதன் காரணமாக இரத்தம் உறைய தொடங்கி இவர்களுக்கு இரத்த உறைவு காரணமாக ஏற்படுகின்ற வியாதிகள் ஏற்படலாம். சாதாரணமாக சொல்ல போனால் ஸ்ட்ரோக் அல்லது ஹார்ட் அட்டாக் போன்ற வருத்தங்கள் ஏற்படலாம். அடுத்தவே இவர்களுக்கு பிளட் பிரஷர் அதிகரிப்பதன் காரணமாக, பிளட் பிரஷர் அதிகரிப்பதன் காரணத்தினால் ஏற்படுகின்ற வியாதிகளும் ஏற்படும். சுருக்கமாக சொல்ல போனால் கிட்னி ப்ராப்ளம்ஸ் அல்லது கண்ணில் ஏற்படுகின்ற வியாதிகள் போன்றவைகளும் ஏற்படுவதற்கு வழியுண்டு. அதற்காக ஆரம்பத்திலேயே இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். அதற்கடுத்தது இந்த வியாதி உள்ளவர்களுக்கு டயரியா இருக்கும். அவர்கள் மருந்து எடுத்து இந்த வியாதியை குணப்படுத்தாவிட்டால் அவர்களுக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு காணப்படும். இந்த வயிற்றுப்போக்கின் காரணமாக உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் புரோட்டீன் எல்லா உணவு பதார்த்தங்களும் சமிக்காமல் வெளியேற்றப்படுவதனால் அவர்களுக்கு குறைபாட்டு நோய்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அதிலும் குறிப்பாக வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, அடுத்தது அயன் டெஃபிஷியன்சி என்பவை ஏற்படும். ஆகவே அவர்கள் மிகவும் உடல் நெளிந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அதற்காக அவர்கள் ஆரம்பத்திலேயே இந்த நோய்க்குறிகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களது ஜிபியை அல்லது அவர்களை ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்டை சந்தித்து அதற்குரிய சிகிச்சைகளை செய்து கொள்வது நல்லது.
சரி, எந்த ஒரு நோய் நிலைமை என்றாலும் அதற்கு நிச்சயம் சிகிச்சைகள் இருக்கின்றன. அந்த வகையில் ஹைப்பர் தைராய்டிசமுக்கு எப்படியான சிகிச்சைகள் இருக்கின்றன என்று சொல்லுங்கள்.
ஹைப்பர் தைராய்டிசத்திலே அந்த சிகிச்சை என்பதே சாதாரணமாக எல்லா வியாதிகளையும் போல இருக்கின்ற அதே நேரத்திலே இதிலே மிக்க முக்கியமான ஒன்று வந்து சிம்டம் கண்ட்ரோல் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒருவருக்கு இதய படபடப்பு இருந்தால் அதை நிறுத்துவதற்காக சில மருந்துகள், அதே முக்கியமான ஒன்று. அடுத்தது வந்து அவர்களுக்கு அந்த தைராய்டை உருவாவதை குறைப்பதற்காக சில மருந்துகள் உள்ளன, அந்த மருந்துகளை ஆரம்பிப்பார்கள். அடுத்த என்னவென்றால் அந்த ஹைப்பர்தைராய்டிசத்துக்கு ரேடியோ ஆக்டிவ் அயோடின் என்று சொல்வார்கள், அதாவது மிச்சம் ஆக்டிவாக மிச்சம் தொழிற்பாடு கூடிய கலன்களை அளிப்பதற்காக அந்த அயோடின் ரேடியோ ஆக்டின் அயோடினை கொடுத்து கலன்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய முறையும் உண்டு. மூன்றாவதாக அதாவது இந்த மருந்துகள் மூலமோ அல்லது ரேடியோ ஆக்டிவ் அயோடின் மூலமோ ஹைப்பர் தைராய்டிசத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு முடியாவிட்டால் அந்த தைராய்ட் சுரப்பியை சத்திர சிகிச்சை மூலம் அகற்றுவதன் மூலமாக அந்த தைராய்ட் வர்க்கத்தை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும்.
நிறைவாக, இந்த ஹைப்பர் தைராய்டிசம் இதை கட்டுப்படுத்த அல்லது ஏற்படாமல் தடுப்பதற்கு இயற்கையான முறையில் ஏதாவது வழிகள் உள்ளனவா?
ஹைப்பர் தைராய்டிசமோ ஹைப்போ தைராய்டிசமோ நாங்கள் குறிப்பிட்டது போல இது அயடின் என்கின்ற ஒரு தாது பொருளின் காரணமாக ஏற்படுகின்றது. இந்த அயடின் என்ற தாது பொருள் கடல்களுக்கு, அதாவது கடலுக்கு அண்மையில் உள்ள பிரதேசங்களிலே அதிகமாக காணப்படும், மலை பிரதேசங்களிலே மிகவும் குறைவாக காணப்படும். இயற்கையாக கட்டுப்படுத்துவது எப்படி என்றால், இந்த அயடின் சேர்ந்த உணவு பதார்த்தங்களை நாங்கள் எங்களது உணவிலே அநேகமாக சேர்க்க வேண்டும். அயடின் சேர்ந்த உணவுகள் என்று சொன்னால் நோமலாவது இந்த ஹனி, மேப்பிள் சிரப் போன்றவற்றிலே நிறைய அயடின் உண்டு. அடுத்தது வந்து கறி உப்பு, நாங்கள் பாவிக்கின்ற கறிக்கு பாவிக்கின்ற உப்பு இன்று அநேகமான இடங்களிலே அயடின் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த உப்பை வாங்குகின்ற பொழுது நாங்கள் அயடின் சேர்த்த உப்பை வாங்கி அதை நமது நாளாந்த பழக்க வழக்கத்திலே கொண்டு வர வேண்டும். அடுத்து இன்னொரு இயற்கையான முறை என்று சொன்னால், இரும்பு, செலனியம், கல்சியம், சிங்க் என்கின்ற நான்கு தாது பொருட்கள் அயடின் செயற்பாட்டுக்கு மிகவும் தேவைப்பட்டதாக இருக்கின்றது. இவற்றில் ஏற்படுகின்ற குறைபாடுகளும், அடுத்தது வைட்டமின் டி குறைபாடும் கூட ஒரு வகையிலே அயடின் மெட்டாபாலிசத்தை பாதிக்கின்ற காரணத்தால் நிறைவான உணவை நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தால் அதிலிருந்தும் இந்த ஹைப்பர்தைராய்டிசம் ஏற்படுவதை குறைத்துக் கொள்ள முடியும்.
மிக நன்றி டாக்டர் டீன், ஹைப்பர் தைராய்டிசம் பற்றி தெளிவாக விளக்கினீர்கள். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.